வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். சிரமத்தை பாராமல் பலவிதமான உங்கள் பணிகள் மத்தியிலும் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்க காத்திருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். இந்நிகழ்ச்சி மூலம் நீங்கள் பயன்பெற்று வருகிறதற்காக தேவனை துதிக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்கள்.
சொந்தமாய் தந்தே கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனை சகோதரியே, இன்றும் உங்களை சந்திக்க ஆண்டவர் தந்த இந்த கிருபைக்காக ஆண்டவரை துதிக்கிறோம், அவரை ஸ்தோத்தரிக்கிறோம். வேத வசனங்களின் மேலே வாஞ்சியுள்ளவர்களாக கர்த்தருடைய சத்தத்தையும் சித்தத்தையும் அறிந்து கொள்ள காத்திருக்கிற உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். தொடர்ந்து ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலிருந்து இன்றும் நாம் சிந்திப்போம். வாசிக்கிறேன், ஆமோஸ் 9:2. அவர்கள் பாதாள பரியந்தம் தோண்டி பதுங்கிக் கொண்டாலும் என் கை அவ்விடத்திலிருந்து அவர்களை பிடித்துக் கொண்டு வரும். அவர்கள் வானபரியந்தம் ஏறினாலும் அவ்விடத்திலும் இருந்து அவர்களை இறங்க பண்ணுவேன். இங்கே பாதாளம் என்று சொல்லப்படுவதின் அர்த்தம் புதைக்குழி அல்லது மரித்தவர்களின் இடம் என்பதாகும். துன்மார்க்கருக்கு இரண்டு காரியம் நடக்கத்தை கொடுக்கும். இன்று சமுதாயத்திலே சிலர் மக்களை மூளைச்சலவை செய்துவிடுவதால் சிலர் இந்த விதமான நடுக்கத்திற்குள்ளாகிறதில்லை. அவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை தங்களுடைய சிந்தையை விட்டு அகற்றிவிட்டார்கள். ஆனால் அவர்கள் இந்த இரண்டு காரியங்களுக்கும் சற்று இடம் கொடுத்தார்களானால் அவைகள் அவருடைய இருதயத்திலே நடுக்கத்தை கொண்டு வரும். தேவனுடைய எல்லா இடங்களிலேயும் வியாபித்திருக்கிற தன்மை, அதாவது எல்லா இடத்திலேயும் அவர் நிரம்பியிருத்தல். மற்றொன்று தேவனுடைய மாற்ற முடியாத தன்மை. தேவன் எங்கும் நிறைந்தவர், அவர் எல்லா இடங்களிலேயும் இருக்கிறவர். ஏன் உங்களுடைய மரணம் கூட அவரை விட்டு பிரித்து விடாது. அடுத்ததாக தேவனுடைய மாறாத தன்மை. தேவன் ஒருபொழுதும் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த இரண்டு காரியங்களும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலை கொடுக்கிறதாயும் இருக்கிறது. அதே வேளையிலே துன்மார்க்கருக்கு பாவிகளுக்கு நடுக்கத்தை கொடுக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எங்கும் நிறைந்த தேவன் அவர்களை விட்டு ஒருபொழுதும் விலகுவதில்லை என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். எபிரேயர் 13:5 நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாசிக்கிறோம். இது எவ்வளவு ஆறுதலானது இல்லையா? நீங்களும் ஒருவேளை கவலையோடும் துக்கத்தோடும் இந்த வேளையிலே இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கும் ஆண்டவர் ஞாபகப்படுத்த விரும்புகிற சத்தியம் இதுதான். இது எவ்வளவு ஆறுதலானது இல்லையா? மேலும் யோவான் 6:37 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்கிறார். ஆம், தேவன் உங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நித்தியமாக ஏற்றுக்கொள்கிறார். ஒருவனும் உங்களை அவருடைய கரத்திலிருந்து பிடுங்கிவிட முடியாது. நீங்கள் அவருடைய கரத்திலே இருந்தால் நீங்கள் அவருக்கு மிகவும் நெருக்கமாயிருப்பீர்கள் இல்லையா? யோவான் 15:16 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை திராட்சை செடிக்கும் கொடிக்கும் உள்ள உறவோடு ஒப்பிடுகிறார். திராட்சை செடியோடு கொடியை விட வேறு எந்த பொருளும் மிகவும் நெருக்கமாயிருக்க முடியாது. தேவனுடைய எங்கும் நிறைந்த தன்மை ஒரு விசுவாசிக்கு மிகுந்த ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கிறது. இருந்தபோதிலும் ஒரு அவிசுவாசிக்கு தேவனுடைய எங்கும் நிறைந்த தன்மை நடுக்கத்தை கொடுக்கிறது. இந்த ஒரு நடுக்கத்திலிருந்து விடுதலை பெற அநேகர் தற்கொலை செய்கிறார்கள். ஒரு பிரபலமான மனிதர் தற்கொலைக்கு முன்பு இவ்வாறு எழுதி வைத்துவிட்டு மறித்தார். நான் எல்லாவற்றிற்கும் முடிவு கட்ட விரும்பினேன். இந்த வாழ்விலிருந்து விடுதலை பெற முடிவு செய்தேன். அவர் ஒருவேளை அவருடைய பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற்றிருக்கலாம். மிகப்பெரிய நெருக்கத்திலிருந்து அவரை வாட்டிய, அவரை பயப்படுத்திய காரியங்களிலிருந்து ஒருவேளை விடுதலை பெற்றிருக்கலாம். ஆனால் அவரால் தேவனிடத்திலிருந்து தப்ப முடியாது. சாவானது ஒரு மனிதனை தேவனிடத்திலிருந்தும் பிரித்து விடாது. தாவீது ராஜாவும் இதை உணர்ந்தவராகத்தான் சங்கீதம் 139:7-8 இவ்வாறு கூறியிருக்கிறார். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் என்று சொல்கிறார். நீங்கள் எங்கே இருந்தாலும் அவர் அங்கே இருக்கிறார். எனவே நீங்கள் அவரிடத்திலிருந்து எந்த வகையிலும் தப்ப முடியாது. அடுத்ததாக தேவன் எல்லாம் அறிந்தவர். ஒவ்வொரு நாள் காலையிலே வெளிவரும் செய்தித்தாளை படித்துதான் உலக நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவருக்கு இல்லை. ஒரு அறிவியல் அறிஞர் அல்லது பெரிய திறமை வாய்ந்த தலைவர் கர்த்தருக்கு ஏதாவது புதியது என்று சொல்லிக் கொடுக்க முடியாது. அவர் ஒருபொழுதும் மாறாதவர். எபிரேயர் 18:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். இதை அறிவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அன்று கலிலேயா கடலின் மேலே நடந்தவர் இன்று விசுவாசிகளோடு கூட நடந்து செல்கிறவராயிருக்கிறார். அவர் மக்கள் மீது கிருபையாய் இரக்கமாய் இருந்தது போல இன்றும் இருக்கிறார். இப்பொழுது ஆமோஸ் 9:3 பாருங்கள். அவர்கள் கர்மேலின் கொடுமுடியிலே ஒளித்துக் கொண்டாலும் அங்கே அவர்களை தேடி பிடிப்பேன். அவர்கள் சமுத்திரத்தின் ஆழத்திலே போய் என் கண்களுக்கு மறைந்து கொண்டாலும் அங்கே அவர்களை கடிக்க பாம்புகளுக்கு கட்டளையிடுவேன். பிரியமானவர்களே, இன்று ஹைஃபா என்னும் நகரம் கர்மேல் மீது இருக்கிறது. இந்த கர்மேல் மலை 1800 அடி உயரத்திற்கு காணப்படுகிறது. அந்த மலைப்பகுதியின் ஓரங்களிலே அநேக குகைகள் காணப்படுகின்றன. கடலை நோக்கியுள்ள பகுதியிலே சுமார் 1000 குகைகள் இருந்தன என்று சொல்லப்படுகிறது. தேவன் சொல்கிறார், அங்கிருந்தும் அவர்களை தேடி கண்டுபிடிப்பேன் என்று சொல்கிறார். அவர்கள் ஒருவேளை கடலுக்கு அடியிலே சென்று அங்கே மறைந்து கொள்ள நினைத்தாலும் தேவன் அவர்களை அங்கேயும் கண்டுபிடித்து விடுவதாக சொல்கிறார். ஆம், அவர்கள் தேவனிடத்திலிருந்து தப்ப முடியாது. வசனம் 4 வாசிக்கிறேன். அவர்கள் தங்கள் சத்துருவுக்கு முன்பாக சிறைப்பட்டு போனாலும் அங்கே அவர்களை கொண்டு போட பட்டயத்துக்கு நான் கட்டளையிட்டு என் கண்களை அவர்கள் மேல் நன்மைக்கல்ல தீமைக்கென்றே வைப்பேன். அதாவது, அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தப்புவித்துக் கொள்ள அவர்களே தன்னார்வமாக சிறைப்பட்டு போனாலும் அவர்கள் இப்பொழுதும் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக் கொள்ள முடியாது. அருமையானவர்களே, துன்மார்க்கர் பாவிகள் தேவனுக்கும் எதிர்காலத்திற்கும் பயப்பட வேண்டும். அவர்களுக்கு தேவ நம்பிக்கை இல்லாததால் இந்த பயம் தானாகவே வரும். அவர்களுக்கு தப்பிக்க வேறு வழியே இல்லை. ஒருவன் உலகின் பிரச்சனைகளுக்கு தப்பிக்கொள்ள விரும்பி தற்கொலை செய்தால் அவன் இன்னும் அதிகமான ஒரு பிரச்சனையிலேதான் மாட்டுகிறான். அவன் தேவனிடத்திலே சென்று மாட்டிக் கொள்கிறான். இது எப்படி இருக்கிறது என்றால், சிங்கத்திடம் தப்பி கரடியிடம் மாட்டிக்கொண்ட கதை போல இருக்கும். தொடர்ந்து ஆமோஸ் 9:5 பாருங்கள். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தேசத்தை தொட அது உருகிப்போம், அப்பொழுது அதன் குடிகள் எல்லாரும் புலம்புவார்கள், எங்கும் நதியாய் புரண்டோடி எகிப்தினுடைய ஆற்று வெள்ளத்தைப் போல் வெள்ளமாகும். இன்று இஸ்ரேல் தேசம் பாலும் தேனும் ஓடுகின்ற தேசம் இல்லை. இன்று ஒருவேளை நீங்கள் அந்த தேசத்தை சென்று பார்த்தால் அதை உணர்ந்து கொள்ள முடியும். இப்பொழுது அங்கே தேவையான தண்ணீர் வசதி விவசாயத்திற்கு செய்யப்பட்டிருந்தாலும் தொழில் வளர்ச்சி அடைந்திருந்தாலும் இது அப்படிப்பட்டதாக இல்லை. நியாய தீர்ப்பு அதன் மேல் வந்திருக்கிறது. அங்குள்ள மக்களிலே சிலர் இதை உணர்ந்திருக்கிறார்கள். வேதத்தில் கூறப்பட்ட தேசம் போல இது இல்லை என்று சொல்கிறார்கள். சிலர் ஆமோஸ் உரைத்த தீர்க்க தரிசனம் தங்கள் தேசத்திலே நிறைவேறிவிட்டது என்பதை உணராதிருக்கிறார்கள். தேவனுடைய நியாய தீர்ப்பு அந்த தேசத்தின் மேல் வந்திருக்கிறது. ஆமோஸ் 9:6 பாருங்கள். அவர் வானத்தில் தமது மேலறைகளை கட்டி பூமியில் தமது கீழறைகளை அஸ்திவாரப்படுத்தி சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியினுடைய விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். தேவனின் எங்கும் நிறைந்த தன்மையை ஆமோஸ் தனக்கே உரிய அழகான வழியில் தன்னுடைய மக்களுக்கு நினைவுபடுத்துகிறார். அவர் எங்கும் நிறைந்தவர் மட்டுமல்ல, எல்லாம் செய்ய வல்லவர். தேவன் எல்லாவற்றையும் செய்கிறவர். வானமும் சூரியனும் சந்திரனும் கிரகங்களும் நட்சத்திர கூட்டமும் ஏன் அண்ட சராசரங்களும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது. அவைகள் எவ்வாறு இயங்க வேண்டும் என்பதற்கு அவர் சில விதிமுறைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவைகள் அதற்கு கீழ்ப்படிந்து அதன்படி இயங்குகின்றன. ஆனால் இந்த சிறிய மனிதன்தான், நாம் தான் எல்லாம் செய்ய வல்லவருக்கு எதிர்த்து நிற்கிறோம். ஆமோஸ் இங்கே கேட்பது இதுதான், இப்படிப்பட்ட எல்லாம் செய்ய வல்லவரிடத்திலிருந்து நீங்கள் எப்படி தப்பிவிட முடியும் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அடுத்ததாக நாம் வேதத்திலே ஒரு வித்தியாசமான வாக்கியத்தை பார்க்கிறோம். இது ஆச்சரியமானதும் கூட. கவனியங்கள், வாசிக்கிறேன். ஆமோஸ் 9:7, இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் எனக்கு எத்தியோப்பியரின் புத்திரரை போல் இருக்கிறீர்கள் அல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். நான் இஸ்ரவேலை எகிப்து தேசத்திலிருந்தும் பெலிஸ்தரை கப்தோரிலிருந்தும் சீரியரை கீரியிலிருந்தும் கொண்டு வரவில்லையோ? தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை இவ்வளவாக நேசிக்கிறார் என்பதை காண்பிக்க அவர் இவ்வாறு சொல்கிறார். நான் எத்தியோப்பியர்களை நேசிப்பதைப் போல உங்களையும் நேசிக்கிறேன் என்கிறார். எத்தியோப்பியாவை குறித்த தீர்க்க தரிசனங்களை வேதத்திலே வாசித்து தியானிக்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமானதாயிருக்கும். தேவன் அதை குறித்த முக்கியமான ஒரு திட்டத்தை உடையவராக இருக்கிறார் என்பதை அதிலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. நமக்கு வேண்டுமானால் அந்த தேசம் முக்கியமற்றதாக தோன்றலாம், ஆனால் அது தேவனுக்கு முக்கியமானதாக இருக்கிறது. பாருங்கள், ஆமோஸ் 9:8, இதோ கர்த்தராகிய ஆண்டவரின் கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பூமியின் மேல் இராதபடிக்கு அழித்து போடுவேன். ஆகிலும் யாக்கோபின் வம்சத்தை முழுவதும் அழிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாவமுள்ள ராஜ்யம் என்று இங்கே சொல்லப்படுவது இஸ்ரவேல் தேசத்தை தான் சொல்லுகிறது. அதை பூமியின் மேலே இராதபடிக்கு அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதாவது அதை தனிப்பட்ட ராஜ்யமாக இல்லாதபடி அழித்து போடுவார் என்று சொல்கிறார். அவர்கள் தங்கள் தேசத்திற்கு மீண்டும் திரும்பும் பொழுது பிரிந்து போன வட இஸ்ரவேல் தேசமாகிய ஒன்றுக்கு திரும்ப போவதில்லை. மாறாக தாவீது அரியணையிலே ஒருவர் வீற்றிருக்க அவர்கள் எல்லாரும் ஒரே தேசத்திற்கு திரும்புவார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் இரண்டாக அல்ல ஒன்றாக இருக்கும். ஆமோஸ் 9:9, இதோ ஜல்லடையினால் சலித்தரிக்கிறது போல் இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலித்தரிக்கும்படிக்கு நான் கட்டளையிடுவேன், ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை. இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலித்து அரிப்பேன் என்று சொல்கிறார். காணாமற் போன இஸ்ரவேல் தேசத்தார் எங்கே போனார்கள் என்று நீங்கள் அறிய விரும்பினால் உலக வரைபடத்தை தான் பார்க்க வேண்டும். அவர்கள் உலகம் முழுவதிலேயும் சிதறியிருக்கிறார்கள். தேவனை பொறுத்தமட்டிலே அவர்கள் தொலைந்து போனவர்கள் அல்ல. ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை என்று தேவன் இவர்களை குறித்துதான் சொல்கிறார். தேவன் அவர்களிலே ஒருவரையும் இழந்து போகப் போவதில்லை. வசனம் 10 பாருங்கள், தீங்கு எங்களை அணுகுவதும் இல்லை, எங்களுக்கு நேரிடுவதும் இல்லை என்று என் ஜனத்தில் சொல்லுகிற பாவிகள் எல்லாரும் பட்டயத்தினால் சாவார்கள். பாவிகளை பற்றிய காரியம் என்ன? அவர்கள் மடிய போகிறார்கள். தன்னிடத்திலே திரும்பாத ஒவ்வொருவரையும் தனித்தனியாக தேவன் நியாயம் தீர்க்கப் போகிறார். இன்றைய சபைகளிலேயும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சபையிலே உள்ள எல்லா உறுப்பினர்களுமே ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. ஒரு சபையிலே உள்ள எல்லாருமே விசுவாசிகளும் அல்ல. அதிலே அநேக அவிசுவாசிகளும் காணப்படுகிறார்கள். அவர்கள் சபை உறுப்பினர்களாக இருப்பார்களே ஒழிய விசுவாசிகள் அல்ல. அப்போஸ்தலனாய பவுல் ரோமர் 9:6 என்ன சொல்கிறார் கவனியுங்கள், இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. ஆம், இரண்டு விதமான இஸ்ரவேலர்கள் உண்டு. ஒன்று பிறப்பினால் இஸ்ரவேலர், மற்றொருவர் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். பிரியமானவர்களே, இது ஆமோஸின் இறுதி தரிசனத்திற்கு நேராக நம்மை நடத்துகிறது. தேவனுடைய ராஜ்யம் மீண்டும் ஸ்தாபிக்கப்படுவதை குறித்தும் உலகம் முழுவதிலும் இருந்து யூதர்கள் ஒன்று கூடுதலை குறித்தும் வெளிப்படுத்துகிறதாக இந்த தரிசனம் இருக்கிறது. ஆமோஸ் பயங்கரமான நியாய தீர்ப்பின் நாட்களை தாண்டி, மக்கள் சிதறடிக்கப்பட்டதை தாண்டி, மகா உபத்திரவத்தின் நாட்களையும் தாண்டி பார்க்கிறார். இந்த நிகழ்ச்சி நம்முடைய காலத்திலிருந்தும் எதிர்காலத்திலே நடக்க இருக்கிறதாய் இருக்கிறது. ஆமோஸ் 9:11-12 வாசிக்கிறேன், ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கிக் கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய்போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். இங்கே அந்நாளிலே என்று 12 பார்க்கிறோம். இது இஸ்ரவேலின் கடைசி நாட்களை குறிக்கிறதாயிருக்கிறது. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பிப்பேன் என்று சொல்கிறார். நாம் இதை புரிந்து கொள்ள அப்போஸ்தலர் 15 யாக்கோபு சொல்கிறதையும் கவனிக்க வேண்டும். அங்கே அவர் ஆமோசின் இந்த தீர்க்க தரிசனத்தை கோடிட்டு காட்டுகிறார். பாருங்கள், அப்போஸ்தலர் 15:13-18 வரை, அவர்கள் பேசி முடித்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே, எனக்கு செவி கொடுங்கள். தேவன் புறஜாதிகளை நின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் முதல் அவர்களுக்கு கடாட்சி தரளின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே. அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது. எப்படியெனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. பிரியமானவர்களே, இன்று தேவன் தம்முடைய நாமத்திற்காக புறஜாதியாரிலிருந்து மக்களை வெளியே அழைத்துக் கொண்டிருக்கிறார். இதற்கு பின்னர் அவர் தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பிப்பார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் அவர் ராஜ்யத்தின் காலத்தை அதாவது 1000 வருட அரசாட்சியை குறித்து சொல்கிறார். இது எதிர்காலத்திலே வரப்போகின்ற சிறந்த ஒரு காலமாகும். ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கிக் கொள்ளும்படிக்கு என்று 11வது வசனத்திலே வாசிக்கிறோம். அதாவது 1000 வருட அரசாட்சியில் அநேக நாடுகள் நுழையும். ஆமோஸ் 9:13 பாருங்கள், இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பருவதங்கள் திராட்சரசமாய் வடிகிறதும் மேடுகளெல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தன்னுடைய தேசத்திற்கு திரும்ப கூட்டி சேர்க்கப் போகிறார். அது மீண்டும் தெற்கத்திய யூதா தேசமாகவோ வட இஸ்ரவேல் தேசமாகவோ இருக்கப் போவதில்லை, அது ஒரே இஸ்ரவேல் தேசமாக இருக்கப் போகிறது. 12 கோத்திரங்களை கொண்டு அதனுடைய வரலாற்றின் ஆரம்பத்திலே காணப்பட்டது போல பிரியாத தேசமாக காணப்படும். அன்பானவர்களே, இன்று அவர்கள் உலகம் முழுவதிலேயும் சிதறியிருக்கிறார்கள். அவர்கள் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலி தரிக்கும்படிக்கு அவர் கட்டளையிட்டுள்ளார். காணாமல் போன 10 கோத்திரம் இங்கிலாந்திலும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலேயும் காணப்படுகிறார்கள் என்று சிலர் சொல்வதுண்டு. அது வேத அடிப்படையில் உள்ள கருத்தல்ல. அவர்கள் எல்லா தேசங்களிலும் சிதறியிருப்பார்கள் என்றுதான் வேதம் சொல்கிறது. உங்களை சுற்றிலும் பாருங்கள், உலக வரலாற்றை சற்றை வாசித்து பாருங்கள். தேவன் இதை செய்திருக்கிறாரா இல்லையா? ஆனால் அது அப்படியே இருந்துவிடப் போகிறதில்லை. தேவன் அவர்களை தம்முடைய தேசத்திற்கு திரும்பியும் கூட்டி வரப்பண்ணுவார். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன், அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து வாழ்வார்கள் என்று வாசிக்கிறோம். ஆமோஸ் 9:15 அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன், நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். தேவன் அவர்களை தங்கள் தேசத்திலே திரும்ப வைக்கும் பொழுது அவர்கள் அங்கேயே நிரந்தரமாக இருப்பார்கள். இவைகளெல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு செய்வதாக தேவன் கூறுகிறார். முதலாவதாக அவர் தாவீதின் ராஜ்யத்தை திரும்ப கொண்டு வரப்போவதாக சொல்கிறார். யார் ராஜாவாக அதன் மீது வீற்றிருப்பார் தெரியுமா? தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே அந்த ராஜாதி ராஜாவாயிருப்பார். அவர் தாவீதின் வம்சத்திலே பெத்லகேமிலே பிறந்தார் என்பதை அறிவீர்கள். அவரே ராஜாவாக ஆளுவார். இரண்டாவதாக இஸ்ரவேல் தேசம் உலக தேசங்களிலே தன்னுடைய இடத்தை எடுத்துக்கொள்ளும். அது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக இருக்கப் போகிறது. இந்த உலகத்திலே ஒரு தனி இடத்தை பெற்றதாகவும் இருக்கும். மூன்றாவதாக இதோடு கூட உலகத்தின் தேசங்களிலே அநேகமானவற்றில் பெரிய ஒரு எழுப்புதல் ஏற்படும். அநேகர் தேவனிடமாக திரும்புவார்கள். சபையானது உலகத்தை விட்டு வெளியேறிய பின்பு தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இது நடக்கும். கிறிஸ்துவனிடத்திலே திரும்புதல் பெரிய அளவிலே நடைபெறப்போகிற ஒரு காரியம். இன்னும் எதிர்காலத்திலே வரப்போகிற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. அது எவ்வளவு சிறந்த நாளாக இருக்கப் போகிறது இல்லையா? நான்காவதாக தேவன் இஸ்ரவேலை தன் தேசத்திற்கு கொண்டு வந்து வைக்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய பாழான நகரங்களை கட்டி அதிலே குடியிருப்பார்கள். ஐந்தாவதாக அவர்கள் தங்கள் தோட்டத்தின் கனிகளை பூசிப்பார்கள், மட்டுமல்ல திராட்சை தோட்டத்தின் திராட்சை ரசத்தை குடிப்பார்கள். தேசத்தின் சாபம் நீக்கப்படும். அது அபரீதமாக விளைச்சலை தரும். ஆறாவதாக எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாய கர்த்தர் சொல்கிறார். அருமையானவர்களே, தேவன் தருகின்ற உன்னத ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உங்களை விட்டு பிடுங்கப்பட முடியாத ஆசீர்வாதங்கள். அதை சுதந்திரித்துக் கொள்ள வாஞ்சிக்கிறீர்களா? அப்படியென்றால் அவரிடத்திலே, கர்த்தாவே, எனக்கு நித்தியமான அழிவில்லாத ஆசீர்வாதங்களை இப்பொழுதே தாரும் என்று கேட்பீர்களா? ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறங்கள் நல்ல கர்த்தாவே, எல்லா இடங்களிலும் இருக்கிறவரே, எல்லா காரியங்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலே அறிந்திருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் எங்களை கவனித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாட்களிலேயும் உமை அறியாத ஒவ்வொருவரும் உமை சரியாய் அறிந்து கொள்ள நீரே உமை அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே ஆசீர்வாதத்திற்காக காத்து நிற்கிற பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மையே அவர்கள் நம்பியிருக்கிறபடினாலே அவர்களிடத்திலிருந்து வேறு யாரும் எடுத்துக்கொள்ள முடியாத ஆசீர்வாதங்களை நீரே அவர்களுக்கு கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஜெப வேளையிலே தங்கள் தேவையை உணர்ந்தவர்களாய் உமை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய அன்பினாலும் அவர்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்பொழுதும் உம்மை சார்ந்து கொள்ள உதவி செய்தலும், பாவத்திலே விழுந்து உம்முடைய தண்டனைக்காக காத்தில்லாதபடி உம்மை விசுவாசித்து ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு வாழ நீரே ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. சங்கீதம் 119:165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. சங்கீதம் 119:165.